கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாது என்ற வாழ்த்துதலோடு இந்த இரண்டு நாள் ஆவிக்குரிய மாநாட்டை கொடுத்த நம்முடைய தேவனுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கும் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த மாநாட்டிலே அநேக செய்திகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தேவன் ஆயத்தம் செய்த அந்த மேலான சத்தியங்கள் வரிசையில் நாம் இப்ப பார்க்கிற ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தி வைராக்கியம் அப்படின்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம் சகோதரர்ல. பக்தி வைராக்கியம் நமக்கு தான் ஏற்கனவே இருக்க, நமக்கு அது குறித்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதா அப்படின்னு சொல்லி கூட நாம் நினைக்கலாம். பக்தி வைராக்கியம் இருந்ததுனால தான் நம்ம இந்த சத்தியத்தில் நம்ம இருக்கிறோம் கூட நாம் நினைக்கலாம் அன்பந்த சகோதர சோதரில், உண்மைதான். ஆனா நம்மளுடைய பக்தி வைராக்கியம் அதனுடைய அளவு எவ்வளவு இருக்கிறது, எந்த லெவல்ல இருக்குது நம்முடைய பக்தி வைராக்கியம், அதை கூட நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அன்பந்த சகோதர சோதரில். இன்னைக்கு உடன்படிக்கை செய்திருக்கிற நாம இந்த ஓட்டத்தை சரியா ஓடி முடிக்கணும்னா, அப்போஸ்தலர் பவுலை போல நம்ம சரியா ஓடி முடிக்கணும்னா நமக்கு ஒரு பலன் தேவை. அந்த பலன் கடைசி வரைக்கும் நமக்கு இருக்குதா அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த பக்தி வைராக்கியம் ரொம்ப அவசியம் சகோதர சோதரில். அது மட்டுமல்ல, தேவன் கூட எதிர்பார்க்கிறாரு நமக்கிட்ட ஒரு பக்தி வைராக்கியத்தை, தேவன் கூட எதிர்பார்க்கிறாரு. அப்ப அந்த பக்தி வைராக்கியம் நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்துதா நாம் பார்க்கலாம். பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே அந்த வசனம் தெரியும், வாசிக்கலாம். பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா தாவீதை பத்தி சொல்லியிருக்கோம், சங்கீதம் 69:9 வாசி, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வார்த்தையை அதே புதிய ஏற்பாடுல கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இது தீர்க்கதரிசனம் நிறைவேறியது சீஷர்கள் நினைவுபடுத்துறாங்க. கர்த்தர் அவருடைய ஆலயத்தில் அந்த ஆலயத்தில் புறா விற்கிற காசுக்காரர்களையும் அவர் கவிழ்த்து போட்டு அவர்களை துரத்தி விடும் போது அப்போ அந்த வசனம் மீண்டும் நினைவுபடுத்தப்பட்டது. யோவான் 2:17 வசனம் வாசி, மீண்டும் அதே வசனம்,
அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள்.
சகோதர சகோதரிகளே, இங்க ரெண்டு வகையான பக்தி வைராக்கியம் ரெண்டு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் தாவீது சொல்லப்பட்டிருக்குது, அதே போல சங்கீத சொல்லப்பட்டது, அது போல கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கும் சொல்லப்பட்டிருக்குது. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தாவீதுக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, அவருக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் பட்சித்தது, உமது வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்னு சொல்லப்பட்ட வசனம் தாவீதுக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. நம்முடைய ஆண்டவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு என்ன பக்தி வைராக்கியம் இருந்துச்சுன்னா, தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கு பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. அவருடைய ஆலயத்தை யாரும் தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சுத்திகரிப்பதற்கு ஒரு பக்தி வைராக்கியம் நம்முடைய ஆண்டவரிடத்தில் காணப்பட்டது அன்பாந்த சகோதர சோதரில். அப்படி இருக்கும்போது நமக்கு நன்றாக தெரியும் ஆலயம் என்பது என்னன்னா அவருடைய சபையை குறிக்குது இல்லைங்களா. சகோதர சொல்ல, அவருடைய சபையின் சுத்திகரிப்பு குறித்து அவருடைய வைராக்கியம் இருக்குமே ஆனால் அதை அவருடைய சரீர அங்கங்களாய் அழைப்பு பெற்ற நமக்கு கூட அவர் தேவனுடைய பக்தி வைராக்கியம் அந்த சபையை குறித்து ஆலயத்தை குறித்து கண்டிப்பா இருக்க வேண்டும் அன்பாந்த சகோதர சொல்ல. பாருங்க, தேவனை பற்றியும் அவருடைய ஆலயத்தின் மேலையும் அந்த பக்தி வைராக்கியம் காணப்பட வேண்டும். இது தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொன்னாவே முதலாவது தேவன், அடுத்து ஆலயம். தேவ ஜனங்கள் நம்முடைய பக்தி வைராக்கியம் வேண்டும் என்றால் ரெண்டு காரணங்களில் இருக்க வேண்டும். முதலாவது தேவன் மீது நம்முடைய பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். இரண்டாவது அவருடைய ஆலயம் சபை, அதன் மீது நம்முடைய பக்தி வைராக்கியம் காணப்பட வேண்டும் அன்பாந்த சகோதர சோர்ல. அப்போதான் இந்த ஓட்டத்துல நம்ம சரியா ஓடி முடிக்கிறதுக்கு நம்ம ஏற்ற பலன் நம்ம கிடைக்கும் சகோதர சோர்ல. பக்தி அப்படின்னு சொன்னாவே காட்லி இல்லைங்களா இங்கிலீஷ்ல. அது எப்படி சொல்லலாம்னா, தெய்வீக நம்பிக்கை அப்படி சொல்லலாங்க, இல்லாட்டினா ஆஸ்தீக அப்படி சொல்லலாங்க. பாருங்க, ஒரு முதலாளிகிட்ட ஒரு தொழிலாளி ரொம்ப விசுவாசமா இருந்தார்னா அவரை பத்தி சொல்லும்போது ரொம்ப பயபக்தியான ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சகோதர சோர்ல அந்த தெய்வீக பக்தி, அந்த பக்தி குறிக்குது, தெய்வீக நம்பிக்கை குறிக்குது அன்பான சகோதர சோர்ல. அது போல பாத்தீங்கன்னா தேவனத்துல நம்ம பக்தி காட்டணும்னா, நம்பிக்கை காட்டணும்னா, அது தேவனை நம் கண்டு விசுவாசிப்போம் இல்லை, காணாமல் விசுவாசிக்கனால விசுவாசத்துல நம்ம காட்டணும் அந்த நம்பிக்கை. நாம் தரிசித்து நடப்போம்ல, விசுவாசித்து நடக்கிற கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது வசனம் வாசிக்கலாம், எபிரேயர் 11:16 வசனம் வாசி, 1 வசனம் வாசி.
விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது.
விசுவாசமானது நம்பப்படுகள் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்குது. 6 வசனம்,
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சகோதர சோல அநேக சத்திகள் நம்ம கேட்கிறோம், சந்தோஷப்படுறோம், அநேக விஷயங்கள் வந்து நமக்கு புதுசு புதுசா கிடைக்கும் போது நம்ம எப்படி நம்ம மனசுல இருக்குதுன்னா, நம்ம அந்த பரத்துக்கு போயிட்ட ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. ஆனா அந்த பரத்துக்கு போற சந்தோஷத்துக்கு அவருடைய குணலட்சணத்துல நம்ம வளரணும்னா, அவருடைய வேலையை பணி செய்யணும்னா அநேக தடைகள் இருக்கிறத நம்ம உணர்றோம், நம்மளால அதை செய்ய முடியல. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு ஏமாற்றம் காணப்படுது, அதை வெளியில சொல்ல முடியாத நாம என்ன பண்றோம்னா, மேலும் மேலும் சத்தியம் கேட்டுட்டே இருக்கிறோம். நமக்குள்ள ஆதங்கத்துல மேலும் மேலும் சத்தியம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா எந்த இடத்துல அந்த குறை நம்மகிட்ட இருக்குது, எதனால நமக்கு நம்முடைய ஓட்டம் தடைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதானிக்க முடியல அன்பார்ந்த சகோதர சோர்ல. அப்படி இருக்கும்போது அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த சத்தியத்தினுடைய முக்கிய வேலையா இருக்குதுன்னு பாக்குறோம். வைராக்கியம் அப்படின்றது சொல்லும் போது ஒரு 5 காரியங்களை உள்ளடக்கியதா இருக்குது சகோதர சோர்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, உற்சாகம், முதலாவது உற்சாகம், மனோவியாகம், மனோவேகம், அக்கறை, சிரத்தை, ஆர்வம், இதெல்லாம் அந்த வைராக்கியத்துக்குள்ள இருக்குதுங்க. உற்சாகம், மனோவேகம், அக்கறை, சிரத்தை, ஆர்வம், சகோதர சொல்ல இது எல்லாமே அந்த வைராக்கியத்தில் இருக்கும்போது இந்த ஓட்டத்தை சரியா செஞ்சு முடிக்க முடியும். நல்ல நம்ம உலக பிரகாரமே பார்த்துட்டா கூட, நம்ம ஒரு வேலையை சரியா செஞ்சோம்னாவே அந்த வேலையின் மீது நமக்கு ஒரு அக்கறை இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வேலையை செஞ்சு முடிக்கின்ற மனோவேகம் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வேலையை செய்வதில் உற்சாகம் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். சவுர சொல்ல அது மறைவா நம்ம வாழ்க்கையில இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்போது நம்ம யோசிக்கிறோம், எந்த இடத்துல தடைப்படுது நம்ம ஆவிக்குரிய ஓட்டம், எந்த இடத்துல தடைப்படுது, ஏன் நமக்கு அந்த வாய்ப்புல வந்து போய் நெருங்க முடியாத மாதிரி நம்ம ஏதோ பின்தங்கின நிலையில இருக்குது. பேசுறோம், நம்ம மற்றவர்கிட்ட பேசுறோம், சகோதர சகோதர்ட்ட பேசுறோம், நம்மளும் ஸ்பிரிச்சுவலா காட்டிக்கிறோம், ஆனா உள்ளத்துக்குள்ள உள்ளத்துல ஒரு கேள்விக்குறி நமக்குள்ள இருக்குது. நம்ம அந்த இடத்த புடிச்சிட முடியுமா, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நமக்குள்ள காணப்படுது. அன்பார்ந்த சகோதர சொல்ல 7 தூதர்ட்ட போய் கேட்டா அவர் பாருங்க கமெண்ட்ஸ்ல வந்து 183 பக்கத்துல பாத்தீங்கன்னா, இந்த பக்தி வைரத்தை குறிச்சு எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அது வந்து அனல் கொண்டதுன்னு சொல்றாருங்க, நெருப்பு மாதிரி. ரெசல் 7 தூதர் சொல்றாருங்க அது அனல் கொண்டது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அது வந்து ஜுவாலிக்கும், அப்படியே ஜுவாலிக்கிற மின்னும் சகோதர சொல்ல, ஜுவாலிக்கும் அல்லது பிரகாசிக்கும் அல்லது சூடா இருக்கும். அந்த வைராக்கியத்தை குறிச்சு பக்தி வைராக்கியத்தை சொல்றாரு அன்பார்ந்த சகோதர சொல்ல. இது எப்படி ஜெனிப்பிக்கப்படுதுன்னா சகோதர சொல்ல, இந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ள ஜெனிப்பிக்கப்பட்டாச்சான்னு கூட நமக்கு தெரியாது, இருக்குது, நம்மள கண்டுபிடிக்க முடியல சகோதர சொல்ல. அது எப்படி ஜெனிப்பிக்கப்படுதுன்னா, அன்பினால் மாத்திரம் ஜெனிப்பிக்கப்படும். இந்த பக்தி வைராக்கியம் ஜெனிப்பிக்க ஒரு பரிசுத்தவான்குள்ள ஜெனிப்பிக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்குள்ள அன்பு இருக்கணும். யார் மீது கொண்ட அன்பு கண்டிப்பா தேவை, நம்ம கண்டுபிடிக்கணும். அது தேவன் மேலையா இல்ல சத்தியத்தின் மேலையா, அவருடைய வார்த்தையின் மேலையா இல்ல சபை ஜனங்கள் மேலையா, யார் மீது அந்த அன்பு, அது கூட நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த அன்பு ரொம்ப முக்கியமா இருக்குது அன்பான சகோதர சொல்ல. அது மட்டும் இல்ல, இந்த பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுறுசுறுப்பா இருப்பாங்க, தன்னுடைய வேலையில வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத வேலை செய்வாங்க. அந்த சபையிலும் சரி அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க எப்படி செய்வாங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டு வேலை மாதிரி செய்வாங்க, தன்னை கொடுக்கப்பட்ட பணியை செய்வாங்க. அந்த சபையின் தேவன் காரியம் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் இருந்து செஞ்சுட்டு போவாங்க, தேவான் போல. அந்த மாதிரி ஒரு பக்தி வைராக்கியம் சுறுசுறுப்போடு அது காணப்படும் அன்பாந்த சகோதர சொல்ல. அது மட்டுமல்ல, இது வந்து முழு உள்ளத்தோடு இருதயத்திலிருந்து புறப்படும் இந்த வைராக்கியம். சும்மா நடிப்பெல்லாம் இருக்காதுங்க, முழு உள்ளத்தோடு இந்த வைராக்கியம் வெளிப்படும் அன்பாந்த சகோதர சொல்ல. இந்த மாதிரி இந்த பக்தி வைராக்கியம் வந்து இன்னைக்கு செயல்படுது அப்படின்னு சொல்லி ரசல்வதர் சொல்றாரு. இந்த அனல், இந்த நெருப்பு நமக்குள்ள இன்னைக்கு இருக்கா, அது கூட நம்ம செக் பண்ணோம். இந்த அனல் நெருப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா சௌர சோல நம்ம அந்த ஓட்டத்தை சரியா ஓடி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தல் 2:4 வாசி.
ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு.
ஆனாலும் நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் அப்படின்னா, நாம சத்தியத்துல வரும்போது அந்த வைராக்கியம் இருந்துச்சுங்க, அது நம்மகிட்ட காட்டப்பட்டு ஜொலிச்சது பிரகாசித்தது நெருப்பு மாதிரி இருந்துச்சுங்க அது. அதனாலதான் சொல்றாரு, இப்ப உன்னால முடியலையேன்னு யோசிக்கிறிய, நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய். நம்மளை பார்த்து சொல்றாருங்க, நம்ம ஆதியில் கொண்ட அன்பை நம்ம விட்டுட்டோம் சகோதர சோர்ல. அது மட்டுமல்ல, இன்னும் வசனம் வாசிக்கலாம். 1 Corinthians 8:1 வசனம் வாசிங்க.
ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள்.
1 Corinthians 8:1 Romans 8:36 வாசிங்க.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ?
இது யார் பேசுவார்னா, வைராக்கியம் உள்ள அந்த அப்போஸ்தலர் பேசுறது இல்லைங்களா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் இல்லீங்களா? மரணமே இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொல்றார். சகோதர சொல்ல, அவருடைய வழியில் வர அதே பாதையில் நடந்து வர நம்ம கூட அந்த வைராக்கியம் இருக்கான்னு சொல்லி நம்ம கண்டிப்பா ஆராய்ச்சி பார்க்கணும். அது மட்டுமல்ல, இந்த வைராக்கியம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அது நம்மள தேவனோடு அதிக தொடர்புடையதா வச்சிருக்குங்க. நம்ம பாத்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய மாநாடும் சபைக்குள்ளையும் போகும்போது தேவனோட நெருங்கி இருக்கிறது போல இருக்கும். உலக பிரகாரமான வேலை வரும்போது நம்ம விலகுனது போல காணப்படும். ஆனா அனுதினமும் ஜபத்திலே தரித்திருங்கள் அப்படின்னா நம்ம அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியும். நம்ம அனுதினமும் சிந்தனையில கிறிஸ்துவின் சிந்தை தரித்தவர்களா நம்ம இருக்கணும்னா கண்டிப்பா சௌர சொல்ல, இந்த வைராக்கியம் இருக்க ஜனங்கள் தான் அப்போஸ்தலர் சொன்னது போல அந்த சிந்தனையில் நம்ம காணப்படுவோம் சௌர சொல்ல. அப்ப அந்த சிந்தனையில அந்த வைராக்கியம் நமக்கு இயற்கையாவே காணப்படும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த வைராக்கியம் இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும்தான் சகோதர சோர்ல நாம் செலுத்த வேண்டிய அந்த காணிக்கையை பூரணமாய் செலுத்த முடியும். நமக்கு ஒரு காணிக்கை செலுத்த வேண்டியது இருக்குதுங்க. நாம செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை இருக்குது அன்பாந்த சகோதர சோர்ல, அதை செஞ்சதோடு இருக்குது. அத பாதி வந்திருக்கிறோம், கால்வாசி வந்திருக்கிறோம், முக்காவாசி வந்திருக்கோம், ரிவர்ஸ் போயிடுறோம், மீண்டும் முன்னாடி வரோம், ரிவர்ஸ் போறோம். சௌர சொல்ல, அது முழுமையா செய்ய முடியல, அந்த காணிக்கையை கொடுக்க முடியல, ஜீவ பலி கொடுக்க முடியல, நம்மளால தடுமாறுறோம், மாமிச பலவீனம் வசனத்துக்கு மேல நிக்கிறது முன்னாடி வந்து என்ன காரணம் சகோதர சொல்ல? அது பாருங்க, நாம் செலுத்த வேண்டிய காணிக்கை வந்து துரிதமா செயல்படுத்துறதுக்கு இந்த வைராக்கியம் உதவுதுன்னு சொல்லி ரசல்புதர் சொல்றாரு. உதாரணம் சொல்ல போனா, ஒரு பள்ளியில் படிக்கும் மாணவன் தேர்வு எழுதும் போது சகோதர சோர்ல அந்த தேர்வு எதுக்கு எழுதுறாருன்னா, தன்னுடைய பதில வந்து அந்த கேள்வித்தாளை பார்த்து கொடுக்கணும், ஆன்சர் பண்ணுங்க. அதுக்குதான் தேர்வு வைக்கப்படுது அவருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே அவர் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டே இருந்தானா, எப்படி இருக்குங்க? சே, நல்லா இருக்குது அந்த கொஸ்டின் பேப்பர். எல்லா கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சுதான் இருக்குது. இந்த கொஸ்டின் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க, பாருங்க இதுல சாய்ஸ் என்ன அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுல மூணுமே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ரசிச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டே இருந்துட்டோம்னா என்ன ஆயிருங்க, பெல் அடிச்சிருங்க இல்லீங்களா, வாங்கிடுவாங்க. தம்பி, கொஸ்டின் பேப்பரை பார்த்தது போதும், அந்த பிளாங்க் ஷீட்டை கையில கொடுத்துருங்க அப்படின்றாங்க. இல்லைங்களா? சகோதர சொல், அது போல இந்த காணிக்கையை நம்ம செலுத்ததுக்கு ஒரு காலப்பகுதி இருக்குதுங்க. அந்த காலப்பகுதிக்குள்ள அந்த காணிக்கை நம்ம செலுத்த வேண்டியது இருக்குதுங்க. ஆனா நம்ம க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துட்டு இருக்கிற எதுக்கு பாக்கறோம்னா, நமக்கு வந்து பரிச்சை அதுங்க, அதை மறந்துட்டோம். நம்ம நிறைய சத்தியம் கேட்கிறோம், நிறைய வார்த்தை வாங்கிக்கிறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம், பார்த்து பார்த்து ரசிக்கிறோம். சகோதர சொல்ல, டெஸ்ட் நம்ம வளர்த்ததுக்காக, நம்ம உருவாக்குறதுக்காக வந்த சத்தியம் அது. அதை நம்ம பெற்றுக்கொண்டு நம்மள்ட்ட ஆன்சர் எதிர்பார்க்கிறாரு, பரீட்சைக்கு ஆன்சர் தேவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. சகோதர சொல்ல, நம்ம செலுத்தணும். எப்படி செலுத்தணும்? பரிபூர்ணமா செலுத்தணும், முழுமையா செலுத்தணும். இந்த காணிக்கை எப்படி செலுத்தணும்? சகோதர சொல்ல, அதுக்கு இந்த பக்தி வைரக்கம் தேவை. இல்லைன்னா நம்ம நிலைமை எப்படின்னு பாத்தீங்கன்னா, எருமியா 8:20 வாசிங்க. எருமியா 8:20.
அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது.
அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமும்
ரட்சிக்கப்படவில்லை.
அந்த மாதிரி சோறு சொல்ல, கண்ணில் பார்ப்போம், ஆ அறுப்பு காலம் வந்துருச்சு, ஆ கோடை காலம் வந்துருச்சு, நம்ம சொல்லிட்டு இருப்போம் சகோதர சோர்ல. ஆனா நாமும் பார்த்துட்டே இருந்துருவோம். அப்ப பாருங்க, நம்ம தேவன் அழைச்ச இந்த அழைப்பு எவ்வளவு விலை மதிக்க முடியாத இந்த அழைப்பு நம்ம பெற்றிருக்கனால சகோதர சோர்ல, அதை நம்ம அலட்சியமா விட்டுலாமா, சாதாரணமா விட்டுலாமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஓட்டத்துல நமக்கு எது தடை, எது கண்டுபிடிக்கின்னு போது பார்க்கும் போது சௌர சொல்ல, நமக்கு தடையா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்தி வைராக்கியம் கர்த்தருக்கு இருந்துச்சு. அவருடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம், தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம், தேவன் முதலாவது அவர் மேல இருக்கிற பக்தி வைராக்கியம், அவர் சித்தத்தை செய்யறதுல, அவரு வீடு, அவர் கர்த்தர் ஏற்படுத்திருக்க சம்பத்து, அந்த ஆலயம், அதன் மேல இருக்கிற பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது அப்படி சொல்லி பாக்குறோம். அது சிலுவையின் மரணம் வரைக்கும் பட்சித்தது சௌர சொல்ல. அப்படி இருக்கும் போது நமக்கு கூட அந்த பக்தி வைராக்கியம் இருக்குதா அப்படி சொல்லி நம்ம கூட பாக்கணும். இன்னும் கூட வசன வாசினா, பிலிப்பியர் 3:11-14 வாசிங்க.
அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல்,
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல்,
கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ,
கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ,
அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய்,
அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி
ஆசையாய் தொடர்கிறேன்,
ஆசையாய் தொடர்கிறேன். சகோதர சோழர், இப்படிதான் நம்ம வந்தோம் நம்ம எல்லாருமே இல்லீங்களா? நான் எதற்கு இயேசுவால் பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். அப்புறம் ஆசையை தொட வாசிங்க.
சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி.
பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, சரி போதுங்க. அதே போல 1 Cor 9:24-26 வாசிங்க.
பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
சகோதர சொல்ல, நாமளும் ஓடுறோம்னு சொல்லி ஓடுறதில்ல இல்லீங்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இலக்கை நோக்கி தொடரணும் அப்படின்னு சொல்லப்படுது சகோதர சொல்ல. அப்ப நம்ம ஓடுறோம், ஆனா நம்ம ஓட்டம் ஏதோ ஓட்டம்னு இருக்கக்கூடாது. ஒரு இலக்கு நம்ம கண்ணு முன்னாடி தெரியணும், அந்த இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன், அந்த இலக்கு நோக்கி ஓடுறேன். இல்லனா ஓட்டம் பல வகையில் இருக்குதுங்க இல்லீங்களா? எல்லாரும் ஓட்டம் தாங்க. ஓட்டம் முன்னாடி ஓடலாம், பின்னாடி ஓடலாம், ஒரே இடத்துலயும் ஓடலாங்க இல்லீங்களா? இது மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குங்க. முன்னாடி ஓடுவோம், பின்னாடி ஓடுவோம், ஓடுற மாதிரி இருந்துட்டு இருப்போம் ஒரே இடத்துல, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாத கூட இருப்போம் இல்லீங்களா? சகோதர சொல், அதனால சொல்றாரு, இலக்கை நோக்கி ஓடுங்க, முன்னாடி ஓடுங்க, அதை பார்த்து ஓடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது சோர சொல்ல, நம்ம ஓடுவதற்கு ஏன் தடை, ஏன் ஓடுவதற்கு என்ன பலவீனம், என்ன குறை, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். காலம் குறுகிருச்சு இல்லைங்களா? நமக்கு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு காலம் குறுகிருச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும் போது எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அன்பான சோர சொல்ல, அது மட்டுமல்ல, பட்சித்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டை குறித்து உண்டான பக்தி வரைக்கும் என்னை பட்சித்தது அப்படின்னா, சகோதர சொல்ல, எரிச்சிருச்சு, எரிஞ்சிருச்சு, அப்படியே எரிந்து கொண்டு இருக்கிறது இல்லைங்க, பட்சித்தது, முடிஞ்சிருச்சுங்க, பினிஷ். உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வரைக்கும் என்னை பச்சிருச்சு, முடிச்சிருச்சு, என்ன முழுசா நான் அர்ப்பணிச்சிருச்சு, என்ன அந்த மாதிரி பட்சித்ததுன்னா முழுவதும் செலவழிஞ்சிருச்சு, முழுவதும் எரிஞ்சிருச்சு. அந்த அர்த்தம், ஒரு இரும்பு இருந்துச்சுன்னா முழுதும் துருப்பிடிச்சிருச்சுன்னு சொல்ற இல்லைங்களா? அது போல அன்பந்த சோர சொல்ல முழுவதும் பச்சித்து பச்சித்து போட்டு விட்டது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியம் அவருடைய சரீரமான சபைக்கு நம்ம கர்த்தரே முன்மாதிரியா இருக்கும்போது நமக்கும் அந்த பக்தி வைராக்கியம் கண்டிப்பா இருக்கணும். அன்பந்த சோர சொல்ல தேவன் தேர்ந்தெடுத்த பாத்திரங்கள் பாத்தீங்கன்னா அவர்கள் சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, தேவன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு வைராகியத்தை பார்த்துதான் செலக்ட் பண்றாரு. நாம கூட பெயர் சபை அமைப்புல இருந்த போது கூட சௌர சொல்ல மற்றவர்களை காட்டிலும் நம்முடைய பழக்க வழக்கம் வித்தியாசம் வந்திருக்குங்க. தேவன் நம்மளை பார்க்கும் அளவுக்கு, தேவன் நம்ம இழுத்து கொள்ளும் அளவுக்கு, பிதா நம்மளை இழுத்து கொள்ளும் அளவுக்கு ஏதோ ஒரு வைராக்கியம் நமக்குள்ள காணப்பட்டது அன்பார்ந்த சௌர சொல்ல. அதனாலதான் இந்த கூட்டத்துக்குள்ள இந்த அங்கமா நாம்களும் உள்ள வந்திருக்கிறோம், இந்த வாய்ப்பை நம்ம பெற்றுக்கிறோம். அப்போ பவுல் சவுலா இருந்தப்ப அவர் எப்படி இருந்தாருங்க? கிறிஸ்துவ கொலை செஞ்சார் இல்லீங்களா? அவர் அப்போ பவுல தேவன் தேர்ந்தெடுத்தார். எதை வச்சு தேர்ந்தார்? பவுல் சொல்றாரு பாருங்க, அவருடைய பழைய இதை பத்தி சொல்றாரு. அப்போஸ்தலர் 22:1-4 வாசிக்கும், 4 வரைக்கும்.
சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேயு பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்ட பொழுது அதிக அமைதலா இருந்தார்கள்.
எல்லா அமைதியே கேக்குறாங்க.
அப்பொழுது அவன், நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறது போல,
நீங்கள் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறது போல,
நானும் வைராக்கியம் உள்ளவனாய்
இருந்தேன். வைராக்கியம் உள்ளவனாய்
இருந்தேன்.
சௌர சொல்ல அவர் ஒரு வைராக்கியம் இருந்துச்சுங்க. ஆனா அது அறிவு கேட்டு வைராக்கியம் இல்ல, ஒரு குருட்டு வைராக்கியம் தேவன் மேல இருந்துச்சுங்க. அதனாலதான் தேவனுக்கு தேவ தூஷணம் சொல்றான்னு சொல்லிட்டு கிறிஸ்துவல கொலை செய்ய ஆரம்பிச்சாருங்க. சௌர சொல்ல அதே பாருங்க, இன்னொருத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 22:7-10 வாசிங்க.
நான் தரையிலே விழுந்தேன்.
இப்ப கிறிஸ்துவ சந்திக்கிறாரு, நான் தரையிலே விழுந்தேன்.
அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன்.
கிறிஸ்துவோட சத்தத்தை கேட்டேன்.
அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேனாயாகிய இயேசு கிறிஸ்து நானே. என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயம் அடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை.
என் கூட இருந்தவங்க என்னுடைய பேசினுடைய சத்தத்தை கேட்கல, நான் கேட்டேன்.
அப்பொழுது நான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன்.
பாத்தீங்களா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே வைராக்கியம் வேலை செய்து பாருங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் இல்லீங்களா? சகோதரர் இல்ல, இன்னைக்கு நாம கூட சத்தியம் கிடைச்ச உடனே உடன்படிக்கைக்கு நம்ம வந்து முன்ன இல்லீங்களா? ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும். நம்ம ஒரு உடன்படிக்கை செஞ்சோம், கிறிஸ்துக்குள்ளான ஒரு உடன்படிக்கை செஞ்சோம். சகோதரர் இல்ல, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லிட்டு அந்த உடன்படிக்கை நாம் செஞ்சதை நான் பாக்குறோம். அதேதான் பவுல் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது சகோதரர் இல்ல, நம்ம ஆதியில் கொண்ட அன்பு இருந்துச்சுங்க, அது அந்த வைராக்கியம் இருந்துச்சுங்க நமக்கு, அது மறந்துருச்சுங்க இப்ப இல்லீங்களா? அப்ப அந்த வைராக்கியம் இருந்துச்சு, இப்ப குறைஞ்சிருச்சுங்க. சௌர சொல் அதான் குறைஞ்சிருன்னு தெரிஞ்சனால்தான் நமக்கு சொல்லப்பட்ட வசனம் ஆதியில் கொண்ட அன்பை விட்டாயின்னு சொல்லப்படுது. வேதத்தில் இருக்கிற ஜனங்களை நம்ம அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது சௌர சொல்ல அநேக விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சில வசனம் கூட கர்த்தரை குறிச்சு கூட பார்க்கும்போது ஏசாயா 9:7 வாசிங்க.
தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு எந்தெண்டைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் படிக்கு அவருடைய கர்த்தத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவு இல்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும்.
கர்த்தர் செய்யும் போது சொல்ற சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சகோதரர் சொல்ல அதே வைராக்கியத்தை பவுல் கர்த்தாவின் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க, சத்தத்தை கேட்டு நான் இப்ப என்ன செய்யணும், எந்த பதில் இல்லைங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு கேட்டாரு. அதனாலதான் சௌல் சொல்ல அவர் தைரியமா சொல்றாரு, 1 Corinthians 11:1 வாசிங்க, 1 Corinthians 11:1.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல,
நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல
நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள்,
நீங்கள் என்னை பின்பற்றுகிறாய் இருங்கள். சகோதர சொல்ல அவ்வளவு தெளிவா நம்மளால சொல்ல முடியுமா? எந்த அப்போஸ்தலன் சொல்லிருக்காங்களா? பவுல் சொல்றாரு பாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றாருங்க. அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 3:17 வாசிங்க,
சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள்.
நாங்கள் வழிகாட்டுபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்ப என் கூட வருங்க கூட கரெக்டா இருக்கணும் அப்படின்னு, கரெக்டா இருப்பாங்க அந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை இருக்குது சகோதர சொல்ல பாருங்க. அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுவது அப்படின்னும் போது கிறிஸ்துவின் வைராக்கியம் அப்போஸ்தலர்கிட்ட இருந்துச்சு. அவர் சொன்ன வேகத்துல அவர் வார்த்தையின் பிரகாரம் நடக்க ஆரம்பிச்சது பாக்குறோம். இன்னும் சில வசனம் வாசிக்கும் போது ஏசாயா 37:32 வாசிங்க,
மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும்,
ஏசாயா 37:32,
மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும்.
கர்த்தருடைய செய்கை எல்லாமே அவருடைய வைராக்கியத்தை சொல்லி சொல்றாங்க. சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இன்னும் கூட வசனம் என்ன, எண்ணாகமம் 25:11 வசனம் வாசி,
நான் என் எரிச்சலில் இஸ்ரேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான்.
இதெல்லாம் பார்க்கும்போது தேவன்கிட்ட என்ன ஒரு வைராக்கியம் இருந்துச்சு, கர்த்தர்கிட்ட எந்த ஒரு வைராக்கியம் இருந்துச்சு, அந்த குடும்பத்தில் நாம இணையணும்னா நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கணும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அந்த வைராக்கியம் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட தேவன் எதிர்பார்த்தாருங்க. ஏன் எதிர்பார்த்தார்னா, ஆபிரகாம் தன் மகனை கொடுக்கும்போது தேவன் ஒரு பெரிய பணக்காரர், அவரு வசதியானவர், செல்வந்தர், அவருக்கு குழந்தை இல்லாதவருக்கு மகனை கொடுத்துட்டு மீண்டும் அந்த உயிரை எனக்கு கொடுனு சொல்லி பலி செலுத்துன்னு சொல்லும் போது நாமளா என்ன பண்ணிருப்போங்க? ஏன் தேவனே இப்படி விளையாடுறீங்க, குழந்தைய கொடுத்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களே, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு எப்ப பாரு சீரியஸாவே இருக்க மாட்டீங்களா, எப்ப பாரு இப்படிதான் விளையாடுவீங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம குழந்தைய கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஆனா சௌரஸ்வரர் ஆபிரகாம் பலி செலுத்த துணிஞ்சார். அப்ப தேவன் அந்த உன்னுடைய சந்ததிக்குள்ளதான் இந்த பூமியின் வம்சம் எல்லாம் ஆசிரியப்படும் எதிர்பார்த்தாருங்க. ஆனா இஸ்ரேல் ஜனத்தை எதிர்பார்த்தாரு, அந்த வைராக்கியத்தை எதிர்பார்த்தாருங்க தேவன். ஆனா இஸ்ரேல் ஜனுடைய வைராக்கியம் எப்படின்னு பார்க்கும்போது ரோமர் 10:1-3 வசன வாசிங்க,
சகோதரரே இஸ்ரேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல.
தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று நான் சாட்சி சொல்றேன், ஆனா அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. சகோதர சொல்ல நமக்குட்டது வைராக்கியம் இருக்குது, அது அறிவுக்கேற்ற வைராக்கியமா, அது அறிவுக்கு இல்லாத அறிவுக்கு ஏற்காத வைராக்கியமா அப்படி சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்ப இஸ்ரேல் ஜனங்க கூட தேவன் மேல வைராக்கியம் வச்சிருந்தாங்க, குருட்டு பக்தி வச்சிருந்தாங்க இல்லீங்களா. அவள் கர்த்தர் வணங்கா கழுத்துலன்னு சொல்றாருங்க, அந்த கழுத்து இருக்குது ஆனா வணங்காது அப்படி சொல்ற, செவிட்டு விரியன் பாம்பு குட்டிகள்ங்கிறாரு சகோதர சொல்ல. காது இருந்து கேட்கல, அவங்க சத்தியம் உள்ள போல சகோதர சொல்ல. அதனால அது பக்தி வைராக்கியம் அல்ல, அது வந்து அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்க வைராக்கியத்தை எதிர்பார்த்தாருங்க. என்ன வைராக்கியத்தை எதிர்பார்த்தாருன்னா, பவுல் போல கர்த்தரை என்ன செய்யணும் அந்த வைராக்கியத்தை எதிர்பார்த்தாரு. கர்த்தரை இயேசுவை போல வீட்டை குறித்தும் தேவனை குறித்தும் அந்த பக்தி வைராக்கியத்தை எதிர்பார்த்தார் தேவன் அன்பாந்த சௌர சொல்ல. ஆனா அந்த பக்தி வைராக்கியம் அவரிடத்தில் காணப்படவில்லை. அதனாலதான் சொல்றாரு அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லைன்னு சொல்றாரு. ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தா சகோதர சொல்ல, அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த காளையினுடைய முக்கியமான உறுப்புகள் வந்து தகனிக்கப்படுது. அது தகனிக்கிறதுக்கு, நன்றா தகனிக்கிறதுக்கு அது கொழுப்பும் போடப்படுது. சகோதர சொல்ல, அந்த கொழுப்பு எதுக்கு அடையாளம்னா வைராக்கியத்துக்கு அடையாளம். ஏன் அந்த கொழுப்பு போடப்படுதுன்னா, அந்த முக்கியமான ஆர்கன்ஸ் அது தகனிக்கணும், சீக்கிரம் பச்சிக்கணும். அது அது எண்ணெய் போல நல்ல பச்சிக்குங்க. அதனாலதான் கொழுப்பு போடப்படுது. இன்னைக்கு நம்மகிட்ட கூட தாழ்ந்த தேவன் எதிர்பார்க்கிறாரு, காணிக்கை ஜீவ பலியா எதிர்பார்க்கிறாரு. நம்மள்ட்ட இருக்கிற முக்கியமான ஆர்கன்ஸ் போல முக்கியமான தாழ்ந்துகளை தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஆனா பத்திக்க மாட்டேங்குது, பச்சிக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம், அறகுறையா நெருப்புல காமிச்சு காமிச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க. சகோதர சொல்ல, கொழுப்பு வைராக்கியம் போடும் போது பத்திக்குங்க. வைராக்கியம் கொழுப்பு அடையாளங்க. சகோதர சொல்ல, அதனாலதான் அந்த கொழுப்பை சேர்த்துணும் சொல்றாரு. இந்த மாதிரி அந்த நாம் பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை முக்கியமல்ல, நாம் செய்து கொண்ட உடன்படிக்கை முக்கியமல்ல, அதை செய்து முடிப்பதுதான் முக்கியம். அன்பார்ந்த சகோதர சொல்ல, கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் செய்து முடிப்பதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முக்கியமான விஷயம். கேட்பதும் படிப்பதும் பார்ப்பதும் வேண்டும், கண்டிப்பா வேண்டும். ஆனா அதுக்கு பதில் வேண்டும் தேவனுக்கு. இவ்வளவு சத்தியம் நம்ம கொடுத்தனேன், இவ்வளவு கேட்டீங்களே அப்படின்னு நம்மகிட்ட கேட்பார் சௌர சொல்ல. இன்னைக்கு நம்ம தடுமாறதுக்கு அது காரணம் நம்மள்ட்ட குறைவு, தேவன் மேல வச்சிருக்கிற பக்தி வைராக்கியம். அன்பார்ந்த சௌர சொல்ல, அது இல்லாதனாலதான் நம்ம வந்து இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து நம்ம தயங்கி தயங்கி நம்ம ஓட்டம் இல்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம். அன்பார்ந்த சௌர சொல்ல, அப்படி இருக்கும்போது இந்த கொழுப்பு கண்டிப்பா சேர்க்கப்படணும். ரீபின்ஸ்ல பாத்தீங்கன்னா 913 அதுல பாத்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி சொல்றாருன்னா, இந்த வைராக்கியம் எப்படி உருவாகிறது, ஜெனிப்பிக்கப்படுது அப்படின்றது அர்த்தம் சொல்றாரு. வைராக்கியம் வேணும் நமக்கு, ஓகே. எனக்கு வைராக்கியம் இருக்கா இல்லையா, எனக்குள்ள வைராக்கியம் ஜெனிப்பிக்கப்பட்டுச்சா படலையா எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க? 7வது சொல்றாருங்க, வைராக்கியம் ஒரு மனுஷனுக்குள்ள ஆவிக்குரிய சகோதரன் சகோதரிக்குள்ள ஜெனிப்பிக்கப்படணும்னா எப்படி எப்படி ஜெனிப்பிக்கப்பட வேண்டும் சகோதர சொல்ல, நம்ம பார்க்கணும். எப்படி சொல்றாருன்னா, தேவன் மீது வைத்திருக்கிற அந்த உன்னதமான அன்பும், தேவன் யார் மேல வைத்திருக்காரோ அந்த ஜனங்கள் மேல வச்சிருக்கிற உன்னதமான அன்பும் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த பக்தி வைராக்கியம் ஜெனிப்பிக்கப்படும். அன்பார்ந்த சகோதர சொல்ல, அது வசனத்துல பார்க்கும்போது எப்படி சொல்லனா, 1 யோவான் 5:1 வாசி,
இயேசுவாடவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான்,
தேவனால் பிறந்திருக்கிறான்,
பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும்,
பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும்,
அவரால்
தேவனால தேவன் அன்பு கூறுகிற எவனும்,
அவரால் பிறப்பிக்கப்பட்டவன் இடத்திலும் அன்பு கூறுகிறான்,
அவரால் பிறப்பிக்கப்பட்டதில் அன்பு கூறுகிறான். அதான் ரசிகர் சொல்றாரு, தேவன் மேல மட்டும் அன்பு வச்சா போதாது, அவரால் பிறப்பிக்கப்பட்டதில் அனுபவிக்கணும். இதுதான் சௌர சொல்ல, இந்த வைராக்கியம் ஜெனிப்பிக்க, இங்குதான் வைராக்கியம் ஜெனிப்பிக்கப்படுது. ரெண்டு வகையான அன்பு நமக்குள்ள இருக்கணும். ஒன்னு தேவன் மேல இருக்கணும், தேவனை முழு உள்ளத்தோடு நேசி இல்லைங்களா, உன்னை போல பிறனை நேசி. சபை சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டதுங்க சௌர சொல்ல. அப்படி இருக்கும்போது அவரால் பிறப்பிக்கப்பட்டதில் அன்பு செலுத்தணும். இந்த ஆதார வசனம் மேல பாத்தீங்கன்னா, கன்வென்ஷன் வசனம் பாத்தீங்கன்னா, அதை வாசிச்சிட்டு 15:12
நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல,
நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல,
நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே,
நான் உங்கள்கிட்ட அன்பா இருக்கிறேன், நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே
என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது,
என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அன்பார்ந்த சௌர சொல்ல. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள ஏன் அன்பு காட்ட முடியலை? தேவன் மேல அன்பு வைக்கிற நம்மளால சபையின் ஜனங்கள் மேல அன்பு காட்ட முடியவில்லை. கொழுப்பு இல்லைங்க, வைராக்கியம் இல்லைங்க, வைராக்கியம் ஜெனிப்பிக்கப்படலைங்க நமக்குள்ள சகோதர சொல்ல. அதனாலதான் நான் உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி அப்படி சொல்றாரு சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது அந்த அன்பு, அந்த வைராக்கியம் எப்படி ஜெனிப்பிக்கப்படுதுன்னா, நம் தேவன் மேல வைத்திருக்க உன்னதமான அன்பும், அவர் மிகவும் பிரியமா இருக்கும், அவர் ஜனங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பையும் வச்சுதான் அந்த வைராக்கியம் பிறக்குது அப்படி சொல்லி பாக்குறோம் சௌர சொல்ல. இந்த வைராக்கியத்தை வந்து பிறந்த ஜனங்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, வசனத்தை வசனமா இருக்க மாட்டாங்க, அந்த வசனத்தை உயிரோட்டமா வாழ்ந்து காட்டுவோம் அந்த ஜனங்கள் இல்லைங்களா. அத வசனம் எப்படி சொல்லுதுன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குது அப்படி சொல்றது. அப்ப கிரியை இந்த விசுவாசத்துல வந்து சவர சொல்ல, விசுவாசம் மட்டும் போதாது, அது கிரியோட இருக்கணும். அந்த கிரியில காட்டும் அந்த ஜனங்கள் அவங்க எப்படி இருப்பான், நம்ம எப்படி இருப்போம்னா, கிரியில நம்ம காட்டினோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் தூண்டப்படும். அது மட்டுமல்ல, பிறருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். அதுதான் எப்படி சொல்றாருன்னா, நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல, தண்ணீர் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நல்ல செழுமையா வளரும், தனக்கும் பிரயோஜனமா இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அது மற்றவர்களுக்கும் கனி கொடுக்கும், மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். அந்த நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் எப்படி இருவருக்கும் பிரயோஜனமா இருக்குமோ, அது போலதான் சௌர சொல்ல, இந்த வைராக்கியம் உள்ள ஜனங்களை பார்த்தோம்னா அவங்க கண்டிப்பா தனக்கு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அது பிரயோஜனமா இருக்கும் இல்லைங்களா. இரண்டு பொதிகள் நடுவே படுத்திருக்கிற பலத்த கழுதை போல இல்லைங்களா. சௌர சொல்ல, தன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் பாத்துக்குவாங்க, அது மற்றவருடைய வளர்ச்சிக்கும் அவங்க உதவியா இருப்பாங்க. ரெண்டு பொதி இவங்க சுமக்கிற அளவுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. அன்பாந்த சௌர சொல்ல, இந்த பக்தி வைராக்கியம் அதுதான் நம்ம எப்படி இருக்குன்னா பலப்படுத்தும் அப்படி சொல்லி பாக்குறோம். இந்த பக்தி வைராக்கியம் சௌர சொல்ல, இன்னைக்கு நம்ம அதை வந்து நம்ம அது பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கதே இல்லை, அது ஒரு தியாக வாழ்க்கைங்க. அந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ள வந்துச்சுன்னா மற்றவர்களுக்காக வாழும் ஒரு வாழ்க்கையோ, நமக்காக நம்ம வாழும் நினைச்சா கூட பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும், கிறிஸ்துவின் அடிச்சுட பின்பற்று நிலைமைக்கு வரும்போது அந்த வாழ்க்கை எப்படின்னு பாத்தீங்கன்னா சௌர சொல்ல, நமக்கு அது ஒரு தியாக வாழ்க்கையா காணப்படும் அப்படி சொல்லி வாசிக்கிறோம். அதனால்தான் அது பச்சித்தது, பச்சித்ததுன்னா முழுசு எரிஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எரியதுல இல்லைங்க, அப்படியே எரிஞ்சுட்டே வந்து முழுசா பச்சிச்சிடும், முழுசா முடிச்சிடணும். அது எப்ப அந்த முழுசா முடியுதுன்னா, நம்ம அந்த பச்சிச்சு முடிக்கும் போது சௌர சொல்ல, நாம இந்த இடத்துல இருக்க மாட்டோங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அந்த வைராக்கியம் பச்சிக்கப்பட்டது, நம்ம உலக வாழ்க்கையில எத்தனை இது நம்ம பச்சித்து போடப்பட்டது, நம்ம அதை நாம் கண்டுபிடிக்கணும். சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்ததும், சத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்முடைய வாழ்க்கையும் வச்சு பார்த்து, இந்த வைராக்கியமாக நெருப்பு, தேவன் மேலே கிறிஸ்து மேலே வச்சிருந்த நெருப்பு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இந்த உலக பழைய மனுஷனை, பழைய மனுஷனை கிரியை எவ்வளவு பச்சித்து போட்டது. இப்ப எத்தனை பழக்கம் நம்மள்கிட்ட இருக்குது, எத்தனை பழக்கம் இல்லாத இருக்குது. சகோதர சொல்ல, பழைய வாழ்க்கை நம்ம வந்து சத்தியம் தெரியாத இருந்தோம் நாங்க, இப்ப சத்தியம் தெரிஞ்சிருக்கிறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு சொல்ல முடியும், ஆணித்தரமா சொல்ல முடியும் சகோதர சொல்ல. ஆனா நம்ம கிரியில வந்து மாற்றம் இருக்குதான்னா கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம் அவ்வளவுதாங்க. முத வந்து கொஞ்சம் ஓப்பனா இருந்தோம், இப்ப கொஞ்சம் அடக்கி சத்தியத்துல வந்துட்டோம் இல்லைங்களா, கொஞ்சம் பரிசுத்தவான் போல அடக்கி வாசிக்கிற ஒரு நடிப்பு போன ஒரு வாழ்க்கையா நம்ம வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்குது சகோதர சொல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருமே வைராக்கியம் உள்ளவர்கள் தான். வைராக்கியம் நெருப்பு நமக்குள்ள இருக்கிறது தேவன் அறிஞ்சுதான் நம்மளை தேர்ந்தெடுத்தார் சகோதர சகோதரிலே. அதனாலதான் நான் சாக துணியிறேன்னு சொல்லிட்டு பழைய மனுஷனை கொல்றதுக்கு நம்ம ரெடியானங்க. இது சிலுவை பாதை, இது சரி. இது இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி, சரி. நம்ம துணிஞ்சு வந்தங்க, எத்தனையோ இழந்தங்க அதுக்காக சகோதர சொல்ல. எங்கது, எப்படி வந்தது அந்த வைராக்கியம், இப்ப எங்க போச்சு, அப்படியே மங்கிட்டு இருக்குது சகோதர சொல்ல. சத்தியம் ஏறிட்டே இருக்குது, தூண்டப்படுது நிறைய, அப்படின்னாவே திரி மங்குதுங்க நமக்கு, தூண்டப்படுது, இன்னும் தூண்டப்படுது சகோதர சொல்ல. அப்ப நம்ம வைராக்கியத்தை குறிச்சு நம்ம ரொம்ப கண்டுபிடிக்கணும். பெயர் சபை அமைப்புகள் பாத்தீங்கன்னா அவங்க நம்ம எப்படி நினைக்கிறாங்கன்னா மூடர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க, மத நம்பிக்கை அதிகம் உள்ளவர்கள் நினைக்கிறாங்க, அது மட்டுமல்ல உச்சபட்ச மதத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் நினைக்கிறாங்க, அது மட்டுமல்ல பைத்தியக்காரர்கள் நினைக்கிறாங்க, சேர்ந்து செய்ய விருப்பம் இல்லாதவர்கள் நினைக்கிறாங்க பெயர் சபை அமைப்பை சேர்ந்த அந்த ஜனங்கள். சகோதர சொல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க, முழு சத்தியத்துக்கு மையம் ஈடுபலி. அந்த ஈடுபலி இன்னைக்கு கர்த்தர் சரியா செய்யலன்னு சொல்லிதான் நரகம் என்ற உபதேசம் உள்ள வந்திருக்குதுங்க. நேற்று வரைக்கும் நாமளும் நரகம் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருந்த மனிதர்கள் நாமளும், இன்னைக்கு சத்தியம் வந்துருச்சுங்க, கர்த்தருடைய அன்பை ருசிச்சிட்டோம், தேவனுடைய அன்பை ருசிச்சிட்டோம் நம்ம. இப்ப அந்த ஈடுபலியுடைய மகிமை நமக்கு தெரிஞ்சு போச்சு, அதை இனி பகிரங்கமா சொல்றதுக்கு நமக்கு வைராக்கியம் வேணுமா வேணாங்களா இல்லைங்களா. அறிவுக்கேற்ற வைராக்கியம், அந்த அறிவுக்கேற்ற வைராக்கியம் என்னன்னா சகோதர சொல்ல, நமக்குள்ள அது நெருப்பு மாதிரி எரியணுங்க. சரிங்களா. நீ அனலாவது ஒன்னு அனல அனலா இருந்துரு இல்லீங்களா. நீ அனலும் இல்ல குளிரும் இல்லாத வெதுவெதுப்பா இருந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன் நானு? வாந்தி பண்ணி போடுவேன். வாந்தி பண்ண என்னங்க, வாந்தி பண்ணி திரும்ப எடுத்துக்க முடியுமா? அதை எடுத்துக்க முடியாதுங்க, துப்பிடுவேன் இல்லீங்களா. அப்ப ஒன்னு அனலா இருந்துரு இல்லனா குளிரா இருந்துரு, எதுக்கு வேணா விட்டு போயிரு. நீ ரெண்டும் மாறி மாறி செய்ய வேண்டாம், நான் வாந்தி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம் அன்பாந்த சௌர சொல்ல. அப்படி இருக்கும்போது இந்த பாபிலோன் அமைப்புக்கு கூட சௌர சொல்ல, அந்த ஜனங்கள் மத்தியில கூட சத்தியத்தை வெளிப்படுத்த ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு ஜனம் யாருன்னா நாம தாங்க. நம்மளதான் தேர்ந்தெடுத்தார் தேவன், அந்த பொறுப்பு நம்மள்ட்ட தேவன் கொடுத்திருக்கிறாருங்க. அந்த வைராக்கியம் நெருப்பு நமக்குள்ளதான் வச்சு கொடுத்தாருங்க. அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவு. சௌர சொல்ல, வெளிய வந்து நாம சந்தோஷப்படுறோம், ஆனா அந்த ஈடுபலி எவ்வளவு பெரிய விஷயம் சௌர சொல்ல. இன்னைக்கு ஜனங்கள் மனசு குருடாக்கி வச்சுட்டான் சாத்தான். கர்த்தருடைய ஈடுபலி ஊனமாக்கப்பட்டது போல இருக்குதுங்க. சரியோ யாரையும் காப்பாத்தலைங்க அவரு. அதனாலதான் மீண்டும் ஜனங்க நரகத்துல நித்திய வேதனை ஸ்தலத்துக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜனங்கள்லாம் வானத்தை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. சௌர சொல்ல, இந்த சத்தியத்தை எடுத்து சொல்றதுக்கு நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்ததுன்னு ஆகணும். அந்த வைராக்கியம் இருந்தாதான் சௌர சொல்ல இந்த சத்தியத்தை கூட நம்ம கொண்டு போக முடியும். அப்படி இருக்கும்போது நம்முடைய சத்தியத்தை கொண்டு போது சத்தியத்துல வாழும் போது இந்த வைராக்கியம் அந்த நம்மளை பட்சிக்கும் போது சௌர சொல்ல, ஒருவேளை நம்முடைய பணம் குறையலாம், பொருள் குறையலாம், செல்வாக்கு இல்லாம போலாம், மதிப்பு குறையலாம், நண்பர்களை கூட்டம் குறைஞ்சிடலாம், எல்லாம் குறைய 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 நமக்குள்ள ஒரு கவலை வருது. ஐயோ நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்ம இதையும் மெயின்டைன் பண்ணி அதையும் மெயின்டைன் பண்ணிக்கலாமே, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். பச்சிச்சுட்டு இருக்குது சௌர சொல்ல, இதெல்லாம் நம்மகிட்ட குறைஞ்சிட்டு வருது, சந்தோஷப்படணும். நம்ம கிறிஸ்துவின் மித்தம் நம்முடைய பழைய மனுஷ வாழ்க்கை பச்சிக்கப்பட்டு வந்தது, அப்படியே எரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் காணாத போயிட்டு நம்மளை விட்டு கடைசியில நம்ம மட்டும்தான் இருப்போம் சௌர சோல, அதோட நாமளும் போயிருவோம். அது போல அந்த பச்சிப்பு நமக்குள்ள காணப்படும் அன்பந்த சௌர சோல. நம்முடைய ஊழியத்துல கூட நம்ம காட்டுற வைராக்கியம் நம் செய்யற ஊழியத்தை கூட கண்டுபிடிச்சிடலாங்க. பாத்தீங்கன்னா நம்ம கடமைக்கு செய்யற ஊழியம் இல்ல தேவனுக்கு செய்யற ஊழியம், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம வீட்டுல நம்ம பொருளை நம்ம எப்படி பராமரிக்கிறோம், வெளியில போய் ஒரு பொருளை எப்படி பராமரிக்கிறோம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. வீட்டுல இருக்கிற பொருளை நம்ம பராமரிக்கும் போது நம்ம சொந்த வீடு போல நம்ம ரொம்ப கீழே ஒரு பொருள் இருந்தா கூட எடுத்து வைக்கிறோம், ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோம். ஆனா மற்றவங்களுடைய விஷயத்துல நம்ம கண்டுக்கிறதே இல்லைங்க சௌர சொல். அது போல இந்த பக்தி வைராக்கியம் இருக்கும் ஜனங்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டோட விஷயம் போல, தன் சொந்த குடும்பத்தின் காரியம் போல சிரத்தெடுத்து செய்வாங்க அன்பாந்த சௌர சொல்ல. அந்த சிரத்தை இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்குதா, அதை கூட நம்ம பார்க்கணும். எந்த இந்த மாதிரி பக்தி வைராக்கியம் நமக்கு இல்லைன்னா அப்ப என்ன பண்ணுறது? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு இல்லைங்க. தேவன் பக்தி வைராக்கியம் இருந்ததா அவனு கட்டாயம் பண்ணவே இல்லைங்க, அவளுக்கு தண்டிக்கிறது இல்லைங்க, அந்த வாய் போச்சு அவ்வளவுதான், அவளுக்கு தண்டனை கூட இல்ல சௌர சொல்ல. அது மட்டுமல்ல, யாரையும் வலுக்கட்டாயமா பண்ணி இந்த பக்தி வீரத்தில் இருக்கணும் நீ உடன்படிக்கை நிறைவேற்ற கூட தேவன் சொல்லிங்க. யாருக்குள்ளயும் திணிக்கப்படவும் இல்லை இந்த பக்தி வைராக்கியம் சௌர சொல்ல. அது மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து அவருடைய திட்டங்களை நம்ம செஞ்சு முடிக்கணும் கூட தேவன் கட்டாயப்படுத்தல அப்படி சொல்லி வாசிக்கிறோம். இந்த மாதிரி சௌர சொல்ல அநேக விஷயங்கள் வந்து தேவன் நம்மள வந்து எந்த வகையிலும் கம்பல் பண்ணல, விருப்பப்பட்டா அப்படிதான் கர்த்தர் கூட சொல்றாங்க. விருப்பப்பட்டா நீ சிலுவை சுமந்து என்னுடைய அடிச்சோட பின்பற்றி வா, அதான் சொல்றாங்க. அந்த விருப்பப்பட்டு வர ஜனங்கள் யாரா இருக்கும்னா, ஏன் அந்த விருப்பப்பட்டா அப்படின்னு சொல்லாருன்னா, அன்பு அன்புலதான் வைராக்கியம் உருவாகும் தெரியும் கர்த்தருக்கும். அதனாலதான் வைராக்கியம் இருந்தா சிலுவை சுமந்துட்டு என் பின்னாடி வா, இது இடுக்கமான வழி நெருக்கமான பாதை சுமந்துட்டு வா, அத விருப்பப்பட்டா அப்படின்னு சொல்றாருங்க சௌர சொல்ல. அந்த விருப்பப்பட்டு வரும் அந்த பாதையில நாம கடந்து வந்திருக்கிறோமே, நம்ம நடந்து வந்துட்டு இருக்கிறோமே, நம்ம வாசப்படியிலே நிக்கிறோமா, கொஞ்ச தூரம் போயிட்டோமா, நடுவுல போயிட்டோமா, இதெல்லாம் கூட நம்ம கண்டுபிடிக்கணும். நம்முடைய வாழ்க்கை பிளவுபட்ட வாழ்க்கையா இருக்க வேண்டாம் இல்லீங்களா. ஆனா நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்குதுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை பிளவுபட்ட வாழ்க்கையா இருக்குது, இருமனம் இல்லீங்களா. இந்த பக்கம் சத்தியம், அந்த பக்கம் உலகம், ரெண்டையும் விட முடியலீங்க. சத்தியத்தை விட்டு முடியாது, என்னால வாழ முடியாது, செத்துருவேன். உலகத்தை விட்டு எப்படி நான் இருப்பேன், விட முடியலீங்க சகோதர சொல்ல. இந்த மாதிரி நம்ம தடுமாற ஒரு காலம் காணப்படுது. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 28 அதிகாரம் 18வது வசனம் வாசி.
உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான்.
மாறுபாட இரு வழியில் நடக்கிறவன் ஒன்றிலே விழுவான் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ஒன்னு ராஜாக்கள் 18:21 வசனம் வாசி.
அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான்.
அவருக்கு எவ்வளவு ஒரு கோபம் பாருங்க. எந்த வரைக்கும் குந்தி குந்தி நடப்பீங்க? ரெண்டு நினைவுகள்ல ஒன்னு கர்த்தர் புடி, இல்ல பாகால புடி அப்படின்னு சொல்றாருங்க இல்லீங்களா. சகோதர வைராக்கியமுள்ள சந்ததியில வரவங்க இல்லீங்களா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் தெய்வமான ஏத்துக்கோ, பாகால ஏத்துக்கோ, ரெண்டுக்கும் மாறி மாறி குந்தி குந்தி நடவாதீர்கள் சொல்றாரு. அதே போல யாக்கோபு 1:8 வாசி.
இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான்.
இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறான். சகோதர சோதரில் இன்னைக்கு நம்ம வந்து பரிசுத்தவான் பட்டத்தை வாங்கிட்டோம், பேர் எடுத்துட்டோம். தேவன் நம்மள பரிசுத்தவான் தான் அழைச்சிக்காத உண்மை. ஆனா இன்னைக்கு அந்த தகுதி நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு பார்த்தா, நம்ம பரிசுத்தவானுடைய கூட்டத்துல சேர்ந்துட்டனால நம்ம பரிசுத்தவான் மாதிரி வாழ வேண்டிய நிர்பந்தம் கூட சில பேர் தள்ளப்படுறோம். நம்ம சத்தியத்திலுக்காக நடந்துக்கிறோம். நம்மள ஒவ்வொருத்தருடைய பர்சனல் கிரியை பார்த்தா சௌரஸ்வரில் அவருடைய வீட்டில் போய் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாங்க. அவங்களோட சொந்த குடும்பத்தில் விசாரிக்கணுங்க, நம்மளுடைய ஆவிக்கிற வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. சௌரஸ்வரில் புதாந்து சொல்ல போனா உலக பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நடிகர் அவர் உயிர்த்திலிருந்து வந்தார்னா, மறிச்சு உயிர்த்திலிருந்து வந்தார்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்லுவாரு, நான் உலக பிரசித்தி பெற்ற நடிகன், உலகமே என் நடிப்பை பார்த்து வேந்து பாராட்டும். ஆனா நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் தெரியும் நடிகன் தெரியும், ஆனா நீங்க நடிச்சதே தெரியலீங்க அப்படின்னு சொல்லுவாருங்க. நீங்க என்னோட மேலங்க, தத்ரூபமா நடிச்சிட்டீங்க பாருங்க. எவ்வளவு சத்தியம் உங்களுக்கு முன்னாடி வந்திருக்குது, இப்ப ஏன் கூட இருக்கிறீங்களே இல்லீங்களா. சகோதர சோர்ல இன்னைக்கு நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். அன்பந்த சகோதர சோர்ல நடிகனை விட ஒரிஜினல் நடிகன் நாம தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அன்பார்ந்த சகோதர சொல்ல, நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னா, இலக்கை நோக்கி தொடரணும். ஆனா நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னு எப்படி ஆயிடுச்சு தெரியுங்களா. அன்பார்ந்த சகோதர சொல்ல, ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியோடைய வாழ்க்கை எப்படி போயிடுச்சுன்னா, கிறிஸ்துவோடைய ஊழியத்திலயும் சரி, ஊழியத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சது அவங்களோட வேலை முடிஞ்சிச்சு நம்ம நினைச்சிட்டோம். ஓ இந்த பிரதரா ஃபாலோ கிளாஸ் ஓகே முடிஞ்சிச்சு, இந்த பிரதரா ஹையர் ஸ்டடிஸ் ஓகே, இந்த சிஸ்டர் டிரான்ஸ்லேஷன், அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலையை அப்படி பஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கு மேல அவ்வளவுதான், எங்க ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம சகோதர நம்ம அப்படி இருக்க கூடாது. நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யணுங்க. தேவன் நம்மளுக்கு என்னென்ன திராணி கொடுத்தோ அத்தனை நம்ம செய்யணுங்க. நமக்கு கொடுத்த தாளந்தெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். அன்பார்ந்த சௌரஸ் சொல்ல, நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் நம்ம செய்யக்கூடாதுங்க. பாத்தீங்கன்னா தொடர் ஓட்டம் பாத்திருக்கீங்களா, ரிலேவாத குச்சி எடுத்துட்டு போய் கொடுத்துருவாருங்களே, அவர் அந்த குச்சி இன்னொரு ஓடுவார், இவர் அந்த குச்சி எடுத்துட்டு ஓடுவாருங்க, ரொம்ப ஃபுல் சிரத்தை எடுத்து ஓடுவாருங்க. ஓடி போய் அவர்கிட்ட கொடுக்கிற வரைக்கும் தாங்க அந்த ஸ்பீடு கொடுத்தனே, அவ்வளவு ஸ்ரீ அவ்வளவுதான், அப்படியே ஆடி போய் படுத்துருவார் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவரு ஓடுவார், இவர் ஒர்க் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு திருப்தி ஆயிட்டுக்கிறோம் சகோதரர்ல, நம்ம செய்யற கொஞ்சம் கொஞ்சம் வேலையில திருப்தி ஆயிட்டுக்கிறோம். நம்ம திருப்தி ஆகவே கூடாது. இந்த ஓட்டம் தனிப்பட்ட ஓட்டங்க, ஒருத்தரே இலக்கு நோக்கி தொடர்ந்து ஓடணுங்க. இது டீம்ல வர வெற்றி கிடையாதுங்க. நமக்கா ஒரு டீம் ஒன்னா பல்லவத்துக்கு போற வாய்ப்பு இல்லைங்க. இது தனிப்பட்ட ஓட்டம், ஒவ்வொருவரும் இலக்கை நோக்கி தொடரணும், இலக்கை நோக்கி வெற்றி பெறணும் இல்லீங்களா. ஆனா அந்த இலக்கு நோக்கி ஓரதுக்குள்ள எவ்வளவு தடைகள் இருக்கு தெரியுங்களா. அன்பார்ந்த சௌர சொல்ல, கொஞ்சம் நம்ம நல்ல ஆவிக்கிற வளர்ச்சிக்கு ஓடும் போது நமக்குள்ள ஒரு மேட்டுமை வரும், புகழ்ச்சி வரும், ஆளுக்கு ஓட்டத்தை மறந்துடுவோங்க. உதாரணம் சொல்ல போனா ஓட்ட பந்தயத்துல பந்தய சாலில் ஓடுறாரு ஒருத்தர், வேகமா ஓடுறாரு, தேசம் அவருடைய தேச சேர்ந்தா சுத்தி மேல கேலரி இதுல ஸ்டேடியத்தில் உட்காந்து பார்த்து கரங்களை தட்டுறாங்க. அவர் ஒரே உற்சாகம், பயங்கரமா ஓடுறாரு. ஓடும்போது அவருக்கு வந்து நம்ம சுத்தி இவ்வளவு வரவேற்பு சொல்லி நினைச்சிட்டு உடனே நின்று எல்லாத்தையும் பார்த்து கையாட்டிட்டு இருந்தா, இப்படி 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 கையாட்டிட்டு இருந்தா நல்லா இருக்குங்களா. அவர் இதை பார்த்துட்டு அதை ஓட்டத்தை விட்டுட்டாருங்க இல்லீங்களா. ஆம் சகோதர சொல்ல, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு தடை, புகழ்ச்சி, பெருமை, அந்தஸ்து இதெல்லாம் நம்மளுக்கு கமுத்திரும். அன்பார்ந்த சகோதர சொல்ல, உஷாரா இருக்கணும். நாம அந்த இலக்கை அடைற வரைக்கும் தொடர்ந்து ஓடணும், யாரையும் பார்க்க வேண்டாம், நம்ம தொடர்ந்து ஓடணும். சவர சொல்ல அந்த ஓட்டம் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல உடல் சோர்ந்து போகும். அந்த நேரத்துல தான் சவர சொல்ல நமக்கு வேகமும் அதிகம், ஸ்ட்ரென்த்தும் தேவைப்படுங்க. அந்த உடல் சோர்ந்து போற அந்த நேரத்துல ஸ்ட்ரென்த் அதிகமா வேணும்னா அந்த வைராக்கியம் கண்டிப்பா நமக்கு தேவை. அந்த பாருங்க, அந்த ஓடும்போது இந்த கடைசி நேரத்துல அந்த டச் பண்ற நேரத்தை கூட விழுந்து போயிடலாம், சோர்ந்து போய் அந்த இலக்கை தொடரும் போது விழுந்து போயிடலாம் கீழே. அப்பதான் பாத்தீங்கன்னா இலக்கு மயமே கண்ணு கூட ஒரு மங்களா தெரியுங்க. அப்போ முழு மனதின் நினைவுகள் சிந்தனையில கொண்டு வந்து முழு ஸ்ட்ரென்த் வர வச்சு கஷ்டப்பட்டு ஓடி அந்த இலக்கை பிடிப்பாங்க. சௌர சொல்ல நாம ஆரம்பத்தில் எடுத்த ஸ்பீடு வந்துட்டோம், ஆனா போக போக ஸ்லோவாயிட்டு இருக்குது. இலக்கு பக்கமா வரும்போது நின்றுறோம். சௌர சொல்ல நின்றுவோமா, ஓடுவோமா, தொற்றுவோமா, என்னன்னே தெரியாத ஒரு கேள்விக்குறி வாழ்க்கையா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது அப்படி பாக்குறோம். அப்ப இந்த தொடர் ஓட்டம் சொல்லும் போது ஒன்னு குறைந்த 24 வசனம் சிறிது வாசிச்சா சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது அந்த சத்தியத்தில் நம்ம நடக்கணும்னா அந்த சத்தியத்துல நம்ம பாராட்டுறது முக்கியம் இல்ல, அந்த சத்தியத்தின் பிரகாரம் நம்ம கிரியில செஞ்சு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய ஓடி முடிக்கணும். மன்மந்தேஸ்வரர் அதான் சொல்றாரு, யாக்கோபு 2:26 வாசி.
அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது.
கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குது அப்படி சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு தடை இருக்குது நமக்கு. என்ன தடை இருக்குன்னு பாத்தீங்கன்னா வளர்ந்த சகோதரர்கள் வளராத சகோதரர்கள், வளர்ந்த சகோதரிகள் வளராத சகோதரிகள், இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. வளர்ந்த சகோதரர்ல பார்த்து நம்ம ஏங்குறோம், இவரு இப்படி பண்றாரு, இப்படி செய்யறாரு, இப்படி நிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கண் முன்னாடியே எத்தனையோ வைராக்கியம் உள்ள சகோதர சகோதரிகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லீங்களா. தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த சகோதர சகோதரிகள் நம்ம கண் முன்னாடி இருக்காங்க இல்லீங்களா. அவங்களால பார்க்கும் போது நமக்குள்ள நம்மளால முடியலன்னு ஏக்கம் இருக்குது சகோதர சகோதரில. இதுவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்ச்சி தோய்ந்து போறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. ஒரு குழந்தை இருக்குதுங்க, இப்பதான் அது நடக்க பழகுது, எந்த செஞ்சு புடிச்சு புடிச்சு கீழே இறங்குது உழுவுது. இன்னொரு குழந்தை இருக்குது நல்லா நடந்து 2-3 ஸ்டெப் போய் கீழே உழுவுது. தேவன் இந்த 2 குழந்தையுமே விரும்புறாருங்க. சௌர சொல்ல இதுல பார்க்கும்போது சத்தியத்துல நமக்கு முன்னாடி பிறந்த குழந்தை நடக்க ஆரம்பிச்சிட்டு, நாம வந்து நடந்து நடந்து விழுந்துட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் அந்த மாதிரி ஏன் நடக்கலன்னு சொல்லி நாம நினைக்கிறோம், ஆனா தேவன் நினைக்கல. சௌர சொல்ல இப்ப நீ பிறந்திருக்கிற, நீ நடக்க போற அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம மத்த வளர்ந்த சகோதரில பார்த்து ஏங்கறத காட்டிலும் நாமளும் அது மாதிரி வளர்றதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள அந்த வைராக்கியம் காணப்பட வேண்டும் மன்மந்த சகோதர சொல்ல. ஆனா அது எப்படி ஆச்சுன்னா மாறி போச்சுங்க நம்முடைய வாழ்க்கை. எப்படி ஆச்சுன்னா வளர்ந்த சகோதரர்கள் வளர்ச்சி பார்க்கும் போது நாம அவங்களோட பழகும் போது நமக்குள்ள ஒரு பொறாம வந்துருதுங்க. பொறாம வந்துட்டு என்ன பண்றேன்னா அவங்கள மாதிரி நம்மளால இருக்க முடியலன்னா கூட என்ன பண்றேன்னா அவருடைய செல்வாக்கை நம்ம குறைச்சிடறோங்க, அவங்க நம்ம லெவலுக்கு இறக்கிறோங்க நம்ம இல்லீங்களா. எதனாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரனையோ நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருக்கிற சகோதர சகோதரிய ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய அப்படியே இறக்கிறோங்க நம்ம. ஏன்னா அவங்க நல்லா ஓடுறாங்க, நம்மளால ஓட முடியல. அவங்க மாதிரி நம்மளால ஓட முடியாதனால அவங்க நம்ம லெவலுக்கு இழுத்துக்கலாம் வேணாம். அந்த மாதிரி சகோதர சொல்ல ஒரு நடக்கிற குழந்தையை பார்த்து நடக்காத குழந்தை பத்து 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 உளுந்துராது உளுந்துராது அப்படின்னு எப்படி இருக்குங்க. அது நல்லா நடக்கிறது ஆடி தப்பு விழுந்துருங்க இல்லீங்களா. நல்லா இருக்கிறவரு பார்த்து என்ன புதா உடம்பு சரியில்லை டல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி பாருங்க, அப்படியா புதா அப்படின்னு பாரு. பார்த்து புதா சேர் உட்காருங்க, சேர்ல உட்காருங்க, ஏன் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓ ஓ அப்படின்னு சகோதர சோர்ல இதெல்லாம் சைக்காலஜிங்க. அந்த போல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்குதுங்க. ஒரு சகோதரர் வந்து நம்ம அனாவசியமா அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்ச்சியில வந்து நம்ம குறுக்கிட்டோம்னா அவர் பாவங்க, அவர் கஷ்டப்பட அந்த குழந்தை நடக்குதுங்க, அதை நம்ம தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்கிறோம். அந்த குழந்தைய பார்த்து நம்ம நடக்கணும் அன்பாந்த சகோதர சொல்ல. அதுக்கு நம்மள்ட்ட பலன் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் சொல்றாரு இல்லீங்களா. ஒரு வசனம் வாசிக்கலாம், எபிரேயர் 12:11 வாசிங்க.
எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்.
எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமா இருக்காது. அப்புறம் திரும்ப
எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும்.
துக்கமா தான் இருக்கும்.
ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்.
சகுரசுல அந்த சிச்சை அந்த கஷ்டத்தின் மத்தியில நம்ம முயற்சி எடுக்கும் போது அது நீதியான சமாதானம் தரும். அந்த மாதிரி முயற்சி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றதுங்க? நம்மகிட்ட பலன் இல்லையே, நம்மகிட்ட மேட்டரே இல்லையே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்துட்டு இருக்கிறோங்க. தப்புங்க. எங்க போனோம் தெரியுங்களா? நம்ம உடனே 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:9.
அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும்.
என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீ நடக்கணும்னு மட்டும் நீ விரும்பு, போதும். என் கிருபை உனக்கு போதும்.
பலவீனத்திலே என் பலம் பூரணமாய்
நடக்க முடியலப்பா. பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆம் சகோதர சொல்ல, பலவீனத்துல அவர் பலத்தை நம்ம கேட்கணுங்க. நம்ம சுய பலத்துல நம்பவே வாழவே வாழ்க்கைக்கு நடக்கவே முடியாதுங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றியே கிடையாதுங்க, கன்ஃபார்ம் தோல்விங்க. சுயத்தை நம்பணும்னா அப்படி இருக்கும்போது பலவீனத்துல என் பலம் பூரணமாய் விளங்கும். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல நம்ம பலவீனம் அடையும் போது அப்ப என்னால ஓட முடியல. பலவீனத்துல என் பலம் பூரணம், உன் பலம் இல்ல, என் பலம் உன்னை நடத்து வழி நடத்தும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, சோர்ந்து போதெல்லாம் சோர்ந்து போகும்போது நாம அந்த வேணான்னு விட்டுறோம். இந்த வேலையே வேண்டாம், இந்த முயற்சியே வேண்டாம், கொஞ்ச நாள் பேசா இருக்கலாம், அப்புறம் பின்னாடி பாக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பின்வாங்கிற சவர சொல்ல. அப்ப தேவன்கிட்ட வந்து நம்ம கண்டிப்பா நம்ம பேசணும். நம்மட குறைகள் எல்லாம் ஜபத்துல பேசணும். நமக்கு என்ன பலவீனம் ஜபத்துல பேசணும். சவர சொல்ல பேசி அந்த பலத்தை வந்து நாம் பெற்றுக்கொள்ளணும். அன்பந்த சவர சொல்ல, இந்த குறுகலான வழியில நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரா யாருமே தெரியினவர்கள் இல்லைங்க நடக்கிறதுக்கு. அதனால நாம சுதந்திரமே வேண்டாங்க. எல்லாருமே நம்மள மாதிரி பலவீனர் தாங்க. ஆனால ஐயோ அவங்களாம் நடக்கும், நம்மளால நடக்க முடியும் மட்டும் சுதந்திராதீங்க. நம்மளால முடியும்னு தெரிஞ்சா தேவன் நம்மள அழைப்பு கொடுத்திருக்காருங்க. நம்மளால முடியும்னு அவருக்கு நல்லா தெரியுங்க சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த வகையிலும் நம்ம வாழ்க்கையில வந்து சுதந்திர வேண்டாம். நம்மளால கண்டிப்பா அந்த பாதையில நடக்க முடியும்னு நமக்கு நல்லா தெரியணும். நம்முடைய கர்த்தர் பரிபூர்ண மனுஷனா இருந்தும் கூட சவர சொல்ல, அவரு கூட பலத்தை தேடினார் இல்லைங்களா? பிதாட்ட அடிக்கடி ஜபத்துல போய் கேட்டார். சவர சொல்ல அவர் தன்னைத்தான் பலி செலுத்ததுக்கு என்ன பண்ணார்னா, அவரு கூட பலம் தேவைப்பட்டுச்சு. அதனால ஜபத்துல தேவன்ட பலம் கேட்டார். அப்ப தூதல் கூட தேட்டுனாங்க, நீங்க நல்லாதான் இருக்கீங்க. அவரை தேட்டுனாங்க, சவர் இதற்கு நல்லதான் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன என்ன, ஏன் அப்படி வேர்வில ரத்தம் கலந்து இருக்குது? நீ நல்லாதான் இருக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளவு துயரம்? நல்லாதான் இருக்கிறீங்க, நல்ல இதுக்கு நல்லா செஞ்சிருக்கிறீங்க, பலத்தை கேட்டாருங்க. பரிபூர்ண மனுஷர் கர்த்தரே தேவன்கிட்ட பலத்தை கேட்கும் போது நாம கேட்கணுமா வேணாங்களா? கண்டிப்பா கேட்கணும். அன்பாந்த சகோதர சொல்ல, ஜபத்துல நம்முடைய ஆண்டவரை போல கர்த்தரா இயேசுவை போல நம்ம உறவாடணும். அதிகமா நம்ம கலந்துக்கணும் ஜபத்துல. அவளை வந்து அவர்கிட்ட நம்ம பலவீனத்தையும் சொல்லணும். நம்மளுடைய நம்மளுக்கு என்னென்ன பேசணுமோ சவர சொல்ல, அவர்கிட்ட ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லி நம்ம வந்து அந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல நம்ம பின்வாங்காம அதை தொடர்ந்து ஓடி முடிக்கணும். அன்பந்த சவர சொல்ல, நம்ம நினைப்போம் பெயர் சபையில் இருக்கும்போது சரி, சத்தியத்தை தந்த கூட சரி, பஸ்கா அன்னைக்கு பஸ்கா காலங்களையும் சரி, கர்த்தருடைய பாடுகள்லாம் படிக்கும் போது நம்ம நினைப்போம், சரி நமக்காக இவ்வளவு பாடுபட்டிருக்காரு, நாம கூட இந்த பாடுகள் மத்தியில் அவருக்கு நம்ம எதுவுமே செய்ய கூட முடியல, இந்த அளவுக்கு பாடுபட்டுக்கார் கர்த்தர் அப்படின்னு சொல்லி பெயர் சபையில் கூட நினைச்சிருப்பாங்க. நாம இருந்தா நாம கூட சிலுவை சுமந்திருக்கலாமா அப்படி கூட நினைச்சிருப்பாங்க. சவர சொல்ல எப்படின்னா, அவர் மத குருக்களுக்கு முன்பாக நின்ற போது பொய்யான சாட்சிகளை சொல்லும் போது நாம என்ன நினைச்சிருப்போம்னா, ஐயோ என்ன இப்படி பொய் பொய் பொய்யா கர்த்தரை சொல்றாங்கன்னு நினைச்சோம். நீதியே இல்லாத அந்த பதவியில் இருந்தவர் வந்து இயேசுவை ஒரு மரண குற்றவாளி என்று தீர்க்கும் போது நாம் அப்படி நினைச்சிருப்போம் சவர சொல்ல. நாம அந்த இடத்துல வந்து கேட்கறது கூட ஆள் இல்லையே நினைச்சிருப்போம். அவரை பாதுகாக்கவோ அவரை காப்பாற்றவோ அவரை ஆதரிக்கவோ, அது மட்டுமல்ல அவர் முகத்தில் துப்பிய போதோ அவர் அடித்த போதோ அவர் தலையில் குட்டிய போதோ, இந்த மாதிரி சவர சொல்ல அவர் அநேக பாடுகள் வழியா கடந்து போகும்போது நாம் நினைச்சிருப்போம், அப்ப நாம் இல்லையே, இவ்வளவு பாடுகள் கர்த்தர் சுமந்தாரு நமக்காக நினைச்சிருக்கோம் சகோதர சொல்ல. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த பாடுகள்ல நம்மளும் பங்கெடுக்கிறதுக்கு. நேத்து கிடைக்கல, ஏங்கணும், வார்த்தையில நினை சிந்தனை நினைச்சோம் சகோதர சொல்ல. கர்த்தருடைய பாடுகள் நினைச்சு அழுதும், நம்ம மாமிசத்துல அழுதும் இல்லைங்களா. ஆனா இன்னைக்கு அந்த பாடுகளை சுமக்கிறதுக்கு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. இதுல ஷேர் கிடைக்கு, இதை வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் இல்லைங்களா, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம். ஷேர், இதுல உங்களுக்கு பங்கு இருக்குது, வாங்கிக்கோங்க, உங்களுடைய பங்கு வாங்கிக்கோங்க. கர்த்தர் சொன்னார் சௌர சொல்ல, அந்த பங்கு இன்னைக்கு நம்ம காத்திருக்கு சௌர சொல்ல. நாம கூட இன்னைக்கு அந்த பலியின் வாழ்க்கை வாழ்ந்து நாம ஜெயிக்கிறதுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு. அவருடைய பலியில நம்ம பங்கெடுக்கிறதுக்கு முழு பலி நமக்கு கிடைக்காதுங்க, அந்த பலியில பங்கு நமக்கு கிடைக்கும், ஷேர் கிடைக்கும். பங்கெடுக்கிறதுக்கு நமக்கு இருக்க ஒரு மாபெரும் வாய்ப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கார் அன்பாந்த சௌர சொல்ல. ஆனா இப்ப வந்து என்ன பண்றோம்னா, அப்ப இருந்து அன்பு போயிடுச்சு, இப்ப சத்தியமும் வாங்கிட்டோம், பரமையுமே ருசிப்பா, எல்லா சகலமும் தெரிஞ்சிச்சு, இப்ப வந்து ஷேர் வேணுமா அப்படின்னு கேட்டா அப்படின்னு கேக்குறங்க. ஷேர் அப்படிங்கிறோம், ஏன்னா நம்முடைய கிரியை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்க சௌர சொல்ல. வாசிக்கலாம் எபிரேயர் 6:5-6
தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள்.
இதெல்லாம் மறுதளித்து போனவர்கள் யாருங்க? நாம தான் சௌர சொல்ல. இதெல்லாம் தெரிஞ்ச ஜனங்கள் நாம தான். மறுதளித்து போனவர்கள்
தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால்.
அவங்க அடிக்கலீங்க, நாம தான் அடிக்கிற, இப்பதான் அடிக்கிறங்க. நீ சரியா அடிக்கல, நான் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உடுப்பா, நீ நான் இருக்கிறப்ப நீ எப்படி அவர் சிலுவையில குத்த அடிக்கலாம், நான் தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு இழுத்துறது நாம் அடிக்கிறங்க. மறுபடியும் அவரை சிலுவையில் அடிக்கிறபடினால்
அவமானப்படுத்துகிறபடியால்,
அவமானப்படுத்துகிறபடியால்
மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
சகோதர சொல்ல பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம மறைமுகமா செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுங்க, நமக்கு தெரிஞ்சு துணிகரமா நம்ம செய்யறோங்க அநேக காரியங்கள். காரணம் நமக்குள்ள அந்த ஜீல், பக்தி, வைராக்கியம் இல்லைங்க சகோதர சொல்ல. அது இல்லாதனாலதான் இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை தோய்ந்து போயிட்டு இருக்குது அன்பாந்த சௌர சொல்ல. அப்ப அவரு கூட இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும்? அவர் அடிச்சுட பின்பற்றி போய் அவரு கூட இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சௌர வசன வாசிங்க, எல்லி வெளிப்படுத்தல் 17:14 வாசிங்க.
இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும்,
அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும்,
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும்,
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும்
உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.
மூணு ஸ்டெப் கடந்து வந்தவங்க நாம சௌர சொல்ல. புற மதத்துல இருந்து அழைக்கப்பட்ட நிலைக்கு வரும்போது கூட, இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது கூட நம்ம ஈஸியா வர முடியாதுங்க. அந்த மாதிரி வர ஜனங்கள் வர முடியாதுங்க. பாரம்பரியங்க, அது பாரம்பரியம், குலதெய்வம், இதெல்லாம் விட்டுட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அன்னைக்கு வந்தோம் வைராக்கியம், அதே வைராக்கியம் இருந்துச்சுங்க அன்னைக்கு, நமக்கு தெரியல. அதுக்கப்புறமேட்டு அந்த சபையில இருந்துட்டு நாம நிறைய வேலை செஞ்சோம், தேவனுக்கு ஊழிய செஞ்சோம் சகோதர சொல்ல. அடுத்து தேவன் நம்மளுடைய வைராக்கியத்தை பார்த்து அடுத்த ஸ்டெப் ஓபன் பண்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை. இதுல சிலர் தான் வருவாங்க, அதுல நமக்கு வாய்ப்பு, சிலர்ல நானுமா, அந்த வாய்ப்பு தேவன் கொடுத்தாருங்க. அதுக்குள்ள கால் எடுத்து வச்சோம், மனைவி சொல்றத கேட்கல, கணவன் சொன்னதை கேட்கல, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்க்கல. நம்ம என்ன பண்ணணும்? துணிஞ்சு கால் எடுத்து வச்சோம். யாரோ ரெண்டு பேர் பேக மாட்டிட்டு வந்து சத்தியம் சொன்னாங்க, அவங்களை நம்பி போயிட்டோம் பின்னாடி இல்லைங்களா. யாரோ ஃபாலோ அப் கிளாஸ், யாரோ சத்தியம் கொடுத்தாங்க, பாரம்பரியமா பெரிய பெரிய உலக பிரசித்தி பெற்ற சபைகள் நினைச்சிருக்க அதெல்லாம் விட்டுட்டு சத்தியத்தை நம்பி பின்னாடி போயிட்டுங்க. நம்ம வைராக்கியம் இருந்துச்சுங்க, ரெண்டாவது ஸ்டெப் கடக்க வச்சு அந்த வைராக்கியம். மூன்றாவது ஸ்டெப் உண்மை உள்ள நிலை, எதுனா மரண பொரியந்த அந்த வைராக்கியத்தை காப்பாத்தணும் சகோதர சோதரர்ல. அதுலதான் ஃபெயிலியர் ஆயிட்டோம். நம்ம வந்துட்டோம், கடந்து வந்துட்டோம், ஆனா நம்மளால மரணம் புரிந்து அதை காப்பாத்த முடியலீங்க. பலன் இல்ல, சோந்துட்டோம். எத்தனை முறை பலன் சோந்துட்டோம். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். நம்ம அதை மறந்துட்டோம் சகோதர சோதரர்ல. அப்ப அந்த பினிஷிங் பண்ணணும். இலக்கை நோக்கி தொடருங்க, பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க, சும்மா ஓட வேண்டாம் அப்படின்னு சொல்றாருங்க. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு சொல்றாருங்க சகோதர சொல்லு. அப்ப நம்ம ஓடுறோம், சும்மா இப்படி ஓடிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்ல, அதை பெற்றுக்கொண்ட ஒரே எண்ணத்தில் நம்ம ஓடணும் சகோதர சொல்லு. அதனால அந்த உண்மையுள்ள நிலையை நம்ம தொடணும்னா அந்த கடைசி வரைக்கும் அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும் அன்பான சகோதர சொல்லு. இது ஒரு பெரிய போர் இல்லைங்களா, பெரிய போர், மாமிசம் ஆவிக்கு விரோதமான போர் சகோதர சொல்லு. இந்த போர்ல நம்ம ஜெயிக்கணும், ஜெயிச்சோம்னா தான் வெளிப்படுத்தல் 3:21.
நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல.
நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன்.
ஜெயம் கொள்கிறன் எவனோ அவனும் என்னோட கூட சிங்காசனம் உட்காரும்படி அருள் செய்வேன். அவர் என்ன ஜெயம் கொண்டாரு, கடைசி வரைக்கும் ஜெயிச்சிட்டாருங்க, தோக்கவே இல்லைங்க. அவர் ஆரம்பிச்ச ஓட்டத்தை முடிச்சிட்டாருங்க இல்லீங்களா. பவுல் கூட அப்படி இடையில அப்படி தடுமாறி நான் நினைக்கிறேன் ஆனா செய்ய முடியலன்னு கொஞ்சம் பேசிட்டாருங்க, ஆனா இவர் ஓடிய முடிச்சிட்டாருங்க. கடைசியில் அவரு பவுலும் ஜெயிச்சாருங்க இல்லீங்களா சகோதர சொல்ல. அதான் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவை சிங்காசன ஜெயிச்சிட்டேன், அது மாதிரி ஜெயம் கொள்கிறன் எவனோ அவனும் என்னோட கூட சிங்காசன உட்காரும்படி அருள் செய்வேன்னு சொல்றாரு அன்பந்த சகோதர சொல்ல. நம்ம கர்த்தரை குறித்து சொல்லும் போது சகரியா 1:14.
அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
கர்த்தருடைய செய்கையெல்லாம், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இன்னும் வசனம் சகரியா 1:14 திரும்ப வாசிங்க. சகரியா 1:14 இல்ல 8:1-2 வாசிங்க.
சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி அவர், நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன்.
கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், கர்த்தரிடத்தில் குணங்கள், கடும் வைராக்கியம் சியோனுக்காக கொண்டிருக்கிறேன். ஏசாயா 59:17 வாசி.
அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பெண்ணும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார்.
வைராக்கியத்தை சால்வையாய் போத்திருக்கிறார். அந்த குடும்பத்துல நாம ஒருத்தருங்க அந்த அழைப்பை பெற்றுக்கிறோம். இங்கேயே நம்ம வைராக்கியம் காட்டணும். சவுல் வைராக்கியத்தினால்தான் தேவன் அவரை பயன்படுத்தினாரு, இயேசு கிறிஸ்து அவரை யூஸ் பண்ணாரு. அது போல வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வைராக்கியம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கு வரிசையா சொல்லிட்டே போலங்க. எலிசா வந்து நாகமான் வந்து சுகமாக்க வராரு படைத்தளபதி, இவர் உள்ளந்துட்டு யோர்தான்ல போய் கழுவி வைக்க அப்படிங்கிறாரு. இவர் நினைச்சிருப்ப நான் குளிக்காதனால குஷம் வந்துச்சு நினைச்சிட்டாரா, இவரு போய் குளிச்சிட்டு போன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி கூட நினைச்சிருப்பாருங்க சகோதர சொல்ல. வைராக்கியம், நான் தொட்டு சுகமாக்கிட்டேனா இவருக்கு நான் தான் பெருசா தெரியும், தேவன் ரெண்டாவது போயிருவாரு. அதனாலதான் சுகமானதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாகமான் சர்டிட் பண்றாரு, எல்லா தேவன காட்டி இசையில இருக்கிற தேவன் ஒருவரே தேவன் சொன்னாருங்க. இந்த மண்ணு நாச்சன எடுத்துட்டு போய் நான் பலிபீடம் கட்டிட்டுமான்னு சொல்லி கேட்டாருங்க சகோதர சொல்ல. இந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்குதுங்களா, தானியலை போல வைராக்கியம் நமக்குள்ள இருக்குதுங்களா அன்பந்த சகோதர சொல்ல. இது யோபு, உன்னிடத்துல நன்மையை பெற்ற நான் தீமையை பெறாத இருப்பேன் சொல்லிக்க பாருங்க. அவர் கொஞ்சம் கூட அவர் அன்புல வந்து கொஞ்சோட காயப்படுத்த கூட நினைக்கிறார் அந்த வைராக்கியங்க சகோதர சொல்ல. இந்த மாதிரி வேதத்தில் இருக்கிற ஜனங்களை அடுக்கிட்டே போலாங்க. அந்த வைராக்கியம் அவர்கள் வெற்றிக்கு கொண்டு வந்தது தேவனோட நெருங்கி போறதுக்கு சகோதர சொல்ல. அதனால நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி கூட இந்த பக்தி வைராக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பக்தி வைராக்கியம் ஒன்றுதான் நம்ம ஓட்டத்தை சரியா முடிக்க முடியும். இது வந்து நம்முடைய பலி செலுத்ததுக்கான கொழுப்பு போல இதை நம்ம முழுசும் தகனிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அன்பந்த சகோதர சொல்ல. நம்ம ஓட்டம் ஆரம்பிச்சிட்டோம், அதை முடிக்கிறது நம்முடைய கடமை அன்பந்த சகோதர சொல்ல. பொறுமோடி கேட்டவங்களை அனைவரும் தேவன் தான் ஆசீர்வதிப்பார்.